நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க
107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்.
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்
தொடர் நிகழ்ச்சி. வழங்குவோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
இன்று இடம்பெறுவது கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் அதிக விளைச்சல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்த உரையாடல். பங்கேற்பவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் என் மெய்யழகன் அவர்கள்.
சின்ன சிறுதானியமே பயிரிட்டால் கிடைப்பது மானியமே, செலவேதும் வைக்காத பயிராமே, உட்கொண்டால் நிறைவாகும் வயிறாமே. ஆமா, செலவேதும் வைக்காத பயிராமே, உட்கொண்டால் நிறைவாகும் வயிறாமே. பசிபோக்க வந்ததொரு முத்தாமே, நாளும் நாம் உட்கொண்டால் சத்தாமே. மகத்துவத்தை புரியாம இருந்து புட்டோம், அதனால விளைஞ்சதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, மகத்துவத்தை புரியாம இருந்து புட்டோம், அதனால விளைஞ்சதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்பத்தா வேணுமுங்க விவசாயி, இருக்காதே இதுல தான் பாடுவாசி. தானியமா உமி நீக்கி சாப்பிடலாம், வேணும்னா மதிப்பு கூட்டி மாத்திடலாம். ஆமா, தானியமா உமி நீக்கி சாப்பிடலாம், வேணும்னா மதிப்பு கூட்டி மாத்திடலாம். சமைக்க நேரம் இதுல குறைவாமே, எப்படி இத சாப்பிட்டாலும் நிறைவாமே. சொல்ல வந்த செய்திய நாங்க சொல்லிப்புட்டோம், மகசூல நாங்க ரொம்ப அள்ளிப்புட்டோம். சொல்ல வந்த செய்திய நாங்க சொல்லிப்புட்டோம், மகசூல நாங்க ரொம்ப அள்ளிப்புட்டோம். சிறுதானியத்தை பயிரிட்டு செழிக்கணுமே, செல்வந்தா உங்க வாழ்வில் கொழிக்கணுமே. உங்களுக்காக நாங்க தந்த இந்த நிகழ்ச்சி கேட்டு நீங்க பயிரிட்டா எங்க மகிழ்ச்சி. ஐயா உங்களுக்காக நாங்க தந்த இந்த நிகழ்ச்சி, அத கேட்டு நீங்க பயிரிட்டா எங்க மகிழ்ச்சி.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் அதிக விளைச்சல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் இதை பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் என் மெய்யழகன் அவர்கள். அவங்க இப்ப இதை பத்தி விரிவா பேச போறாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். அன்பர்ந்த உலகர் பெருங்குடி மக்களே, கம்பு சோளம் மக்காச்சோளம் ஆகியவற்றில் முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்று பார்க்க போனால், எந்த பயிராக இருந்தாலுமே நான்கு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலில் ஒரு பயிரினுடைய செடி எண்ணிக்கை பராமரித்தல் மிக முக்கியமானது. அதை அடுத்து உரம் இடுதல், அதை அடுத்து களை மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை. இந்த நான்கு முக்கியமான அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலில் பயிர் எண்ணிக்கை எப்படி பராமரித்தல் என்பதை பற்றி கூறுகிறேன். அதற்கு தேவையான முக்கியமான விஷயம் விதை அளவு. இப்போ கம்புக்கு ஒரு ஹெக்டர் என்று எடுத்துக்கொண்டால் 5 கிலோ விதை தேவைப்படும். இதை விதை நேர்த்தி செய்யும் பொழுது 2% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 3% சோடியம் குளோரைடு கரைசலில் 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது விதைப்பதற்கு முன்பாக உயிர் உரம் கொண்டும் விதை நேர்த்தி செய்யலாம். அதாவது 3 பொட்டலங்கள் அசோஸ்பிரல்லம், 3 பொட்டலங்கள் பாசு பாக்டீரியா ஆகியவற்றை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பதற்கு முன் தயார்படுத்தி கொள்ளலாம். கம்பில் முதல் நிலத்தை நன்கு புழுதிவிட தயார் செய்து கொள்ள வேண்டும். அடிமண் கடினமாக உள்ள பகுதியில் உளிக்கலப்பை கொண்டு 3 வருடங்களுக்கு ஒரு முறை உழுது அந்த கடின பகுதியை நீக்கிவிடலாம். கடைசி உழவிற்கு முன்பாக 12.5 டன் தொழு உரத்தை பரப்பி உழுது விட வேண்டும். அதே சமயத்தில் 10 பாக்கெட் மற்றும் 10 அசோஸ்பிரல்லம் மற்றும் 10 பாக்கெட் பாசு பாக்டீரியா அல்லது 20 பாக்கெட் அசோபாஸ் உயிர் உரத்தை 25 கிலோ மணல் மற்றும் 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து தூவி விடலாம். அடுத்ததாக பார் சால் அமைக்க வேண்டும். 1.5 அடி இடைவெளியில் 6 மீட்டர் நிலத்துக்கு பார்களை பார் கலப்பை கொண்டு அமைக்க வேண்டும். இதில் பயறு வகை பயிரை ஊடுபயிறு ஆக சாகுபடி செய்தால் 1 அடி அகலத்தில் அமைக்க வேண்டும். பார் அமைக்காத சமயத்தில் 10-20 சதுர மீட்டரில் பாத்திகள் அமைக்கலாம். விதை எவ்வளவு தேவைப்படும் என்று பார்த்தால் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தியாக 2% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 3% சோடியம் குளோரைடு கரைசலில் 16 மணி நேரம் ஊற வைத்து பிறகு 5 மணி நேரம் நிழலில் காய வைக்க வேண்டும். இடைவெளியாக 1.5 அடிக்கு 1.5 அடி அதாவது 45 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் என்று கூறுவார்கள். இந்த அளவை கடைபிடிக்கும் போது 1 ஹெக்டரில் சுமார் 145,000 செடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை பராமரிக்க வேண்டும். இந்த அளவில் பராமரித்தால் நம் நல்ல மகசூல் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விதைக்கும் போது உரமிட்ட சாலை மூடி அதன் மேல் 4-5 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகள் விழுமாறு இட வேண்டும். அடுத்ததாக உர மேலாண்மை பற்றி பார்ப்போம். இதில் இரசாயன உரை மேலாண்மை பற்றி சொல்லும் பொழுது மண் பரிசோதனைப்படி உரமிடுவது தான் மிகவும் சிறந்தது. இது நாம் மண் பரிசோதனை செய்ய இயலாத சமயங்களில் பொது சிபாரிசாக ஒட்டுற ரகங்களுக்கு 80 கிலோ தலை சத்தும், 40 கிலோ மணி சத்தும், 40 கிலோ சாம்பல் சத்தும் சிபாரிசு செய்யப்படுகிறது. சாதாரண ரகங்களுக்கு 70 கிலோ தலை சத்து, 35 கிலோ மணி சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் நாம் உரம் சிபாரிசு செய்கிறோம். இதை இடும் பொழுது தலை சத்தில் கால் பகுதியும் மணி சத்தில் முழுவதுமாகவும் சாம்பல் சத்தில் முழுவதுமாகவும் அடியுரமாக இட வேண்டும். மீதமுள்ள தலை சத்தை மேலுரமாக இடும் பொழுது தலைச்சத்தில் 25% நாம் அடியுரமாக ஏற்கனவே விட்டுவிடுகிறோம். மேலுரமாக இடும் பொழுது 50% 15வது நாளும் மீதமுள்ள 25% 30வது நாளுமாக மேலுரமாக இடலாம். இதில் அசோஸ்பிரல்லம் இடும்போது 25% தலைச்சத்தை குறைத்து இடலாம். ரசாயன உரங்களை சுமார் 5 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பாத்திகளில் 1.5 அடி இடைவெளியில் கோடு போட்டு இடலாம். அல்லது பார் அமைத்திருந்தால் அதன் பக்கவாட்டு அடிப்பகுதியில் கோடு போட்டு இட்டு 2 சென்டிமீட்டருக்கு மூடிவிடலாம். ரசாயன உரங்களை சுமார் 5 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பாத்திகளில் இடுவதாக இருந்தால் 1.5 அடி இடைவெளியில் கோடு போட்டு இடலாம். அல்லது பார் அமைத்திருந்தால் அதன் பக்கவாட்டு அடிப்பகுதியில் கோடு போட்டு இட்டு 2 சென்டிமீட்டருக்கு மூடிவிடலாம். சமயங்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாடும் பயிர்களில் ஏற்படுகிறது. அதை போக்குவதற்கு வேளாண் துறையால் தயாரிக்கப்பட்ட 12.5 கிலோ கலவையை 50 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன் தூவிவிட வேண்டும். பயிர்களில் அதிக மகசூல் பெறுவதற்கு கள மேலாண்மை ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும். விதைத்த 3ஆம் நாள் அட்ரஸின் 0.25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்றளவில் 500 லிட்டர் தண்ணீர் கலந்து கை தெளிப்பான் மூலம் நீர் கோட்டில் தெளிக்கும் நாசில் மூலம் தெளிக்க வேண்டும். அதன் பிறகு 30-35ஆம் நாள் ஒரு களை எடுக்க வேண்டும். பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயிர் களைந்து விட வேண்டும். அதிகமாக உள்ள இடங்களில் களைந்து பயிர்களில் பாடுவாசியாக இருக்கும் இடங்களில் எடுத்து நடலாம் அல்லது விதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். விதைத்த 15ஆம் நாள் 1.5 அடி இடைவெளியில் நன்கு வளரும் நாற்றுகளை விட்டுவிட்டு மற்றவற்றை களைத்து விட வேண்டும். அதிக இடைவெளிகளில் களைந்த நாற்றுகளை கொண்டு நட்டுவிடலாம். பயிரில் நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கு மற்ற தொழில்நுட்பங்களுடன் நீர் மேலாண்மை ஒரு முக்கியமான அம்சமாகும். நீர் மேலாண்மையை நன்றாக செய்யும் பொழுதுதான் பயிர் நீர் வறட்சியால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளும் போதுதான் மற்ற தொழில்நுட்பங்களுடைய பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். விதைத்தவுடன் நீர் பாய்ச்சுதல் அவசியம். பின்பு பயிர் மேலோங்க ஒரு முறையும் பின்பு 12-14 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்சலாம். காலநிலைக்கு ஏற்ப நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இதுதான் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களாகும். கம்பு பயிர் சுமார் 85-95 நாட்களுக்குள் முதிர்ந்து அறுவடைக்கு தயாராகும். அறுவடைக்கான அறிகுறிகள் நீங்கள் நன்றாகவே அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் நான் கூறுகிறேன். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுதல், தானியங்கள் கடினமாதல் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். கதிர்களை தனியாக அறுவடை செய்ய வேண்டும். 1 வாரம் கழித்து தட்டைகளை அறுவடை செய்யலாம். கதிர்களை காய வைத்து கதிரடிக்கும் இயந்திரத்தின் மூலம் தானியத்தை பிரிக்கலாம் அல்லது கல் உருளைகளை கொண்டு கதிர்களின் மேல் உருட்டி பிரிக்கலாம். பொதுவாக கம்பு பயிர்களில் பயிறு வகை பயிர்களை ஊடுபயிராக பயிரிடலாம்.
சரிங்க சார், இப்போ கம்பு பயிரில் அதிக விளைச்சல் பெறுறதுக்கான தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக சொன்னீங்க. இப்போ இதெல்லாமே சிறுதானியங்கள் வகையை சேர்ந்ததுனால சோளத்துக்கும் அதே முறையை தான் நம்ம பின்பற்றணுமா, இல்லை இதுக்கு தனிப்பட்ட வழிமுறைகள் இருக்குதா, அந்த தொழில்நுட்பங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
சிறுதானியங்கள் வகையிலேயே சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட இதனுடைய தொழில்நுட்பங்களும் அதை கூட ஓரளவுக்கு ஒத்து வரும். ஆனால் சிறு சிறு வேறுபாடுகளும் உண்டு. சாகுபடிக்காக நிலம் தயார் செய்யும்போது ஓரளவு புழுதிபட தயார் செய்தாலே போனமானது. பின்பு பார் கலப்பையை கொண்டு 1.5 அடி அகலத்தில் பார் செல் அமைக்கலாம் அல்லது 10-20 சதுர மீட்டர் பார்த்து அமைக்கலாம். விதை அளவு பற்றி கூறும்பொழுது தனிப்பயிரானால் 1 ஹெக்டருக்கு 10 கிலோ சோள விதைகள் தேவைப்படும். ஊழு பயிர் சாகுபடி செய்யும்போது சோளம் 10 கிலோவும் பயிறு வகை பயிர் 10 கிலோவும் தேவைப்படும். சோளத்தை தனி பயிராக சாகுபடி செய்யும்போது ஏற்கனவே கூறியது போல் 1.5 அடி வரிசை இடைவெளியில் செடிக்கு செடி 1.5 அடி இடைவெளியில் விதைக்க வேண்டும். சோளத்தில் ஊடுபயிர் சாகுபடி செய்யும்போது இணை வரிசை அமைத்து இணை வரிசை இடைவெளியில் ஊடுபயிர்களை விதைக்கலாம். இணை வரிசை இடைவெளி சுமார் 1 அடி அகலத்திற்கு வரும். பூஞ்சான் நேர்த்தி செய்தபின் கடைசியாக 600 கிராம் அசோஸ்பிரல்லம், 600 கிராம் பாஸ்பேட் பாக்டீரியாவை அரிசி கஞ்சியுடன் கலந்து நேர்த்து செய்து விதைக்கலாம். உர மேலாண்மை பற்றி சொல்ல வேண்டுமா? உர மேலாண்மை அடுத்த ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். உர மேலாண்மை இல்லை என்றால் அதிகமான மகசூல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அதனால் இதை நன்கு அறிந்து உர மேலாண்மை செய்து உயர்ந்த விளைச்சல் பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. தொழு உரம் கிடைக்குமெனில் 1 ஹெக்டருக்கு 12.5 டன் என்ற அளவில் கடைசி உழவிற்கு முன்பு பரப்பி உழுது அதை நன்கு கலந்து விடலாம். மண்ணுடன் நன்கு கலக்க வைப்பது ஒரு நல்ல பயன்பாடு தரும். அந்த தருணத்தில் 10 கிலோ என்ற அளவில் அசோஸ்பிரல்லம் மற்றும் பாஸ்பேட் பாக்டீரியா அல்லது 20 பாக்கெட் அசோபாஸ் உயிர் உரங்களை 25 கிலோ மணல் மற்றும் 25 கிலோ தொழு உரத்தின் கடந்து இடலாம். களை மேலாண்மை பற்றி கூறும்போது அட்ரஸின் களைக்குள்ளி மருந்தை 0.25 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் விதைத்த 3-5ஆம் நாட்களுக்குள் கைத்தெளிப்பானை கொண்டு நீளவாட்டில் தெளிக்க வேண்டும். 1 ஹெக்டரில் களைக்குள்ளியை தெளிக்க சுமார் 500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். பின்னர் 30-35 நாட்களில் களை கொத்து கொண்டு ஒரு களை எடுக்க வேண்டும் அல்லது இரட்டை சக்கர கொத்து கருவியை கொண்டு களை எடுக்கலாம். இதில் ஊடுபயிராக பயிர் வகைகளை சாகுபடி செய்யும்போது அட்ரஸின் தெளிக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு கூடு வேர்கள் செய்யும் பொழுது களை குத்து கொண்டு கை கிளையாகவே களை எடுத்து விடலாம், களை மேலாண்மை செய்யலாம். இது பயிர் வகை பயிர்களைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். இல்லையெனில் ஊடுபயிர் செய்வதனுடைய பயன்பாடு கிடைக்காமல் போய்விடும். விதைக்கும் பொழுது போரின் அடியிலிருந்து மூன்றில் ஒரு பங்கு உயரத்தில் விதைகளை ஒன்றோ அல்லது இரண்டோ விதைக்க வேண்டும். இதற்கு முன்பாக 5 சென்டிமீட்டர் விதைப்பதற்கு முன்பாகவே 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் கோடு கிழித்து உரத்தை இட்டு இருக்க வேண்டும். அதன் மேல் வரிசை விதைப்பாக சோளத்தை விதைக்கலாம். விதைத்த 15 நாள் கழித்து ஒரு விதைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகள் இருந்தால் சிறப்பானதை விட்டுவிட்டு மற்றவைகளை களைந்து விட வேண்டும். முளைக்காத இடங்களில் களைந்த நாற்றுகளை நடலாம். உர மேலாண்மை பற்றி கூறும்போது இந்த ரசாயன உரங்களை மண் பரிசோதனைப்படி இடுவதே சிறந்ததாகும். அது இல்லாத சமயத்தில் பொது சிபாரிசாக 90 கிலோ தலைச்சத்து, 45 கிலோ மணிச்சத்து, 45 கிலோ சாம்பல் சத்து என்பதே ஆகும். இதை யூரியாவாக 195 கிலோ, சூப்பர் பாஸ்பேட்டு 281 கிலோ, பொட்டாசாக 75 கிலோ என்ற அளவில் ஒரு ஹெக்டர் சிபாரிசு செய்யப்படுகிறது. இதில் அரை பங்கு தலைச்சத்தையும் முழு பங்கு மணி மற்றும் சாம்பல் சத்துக்களையும் அடியுரமாக இட வேண்டும். மீதமுள்ள 50% தலைச்சத்தை இரண்டாக பிரித்து 15 மற்றும் 30 நாள் மேலுரமாக இட வேண்டும். உயிர் உரம் அசோஸ்பெல்லம் இடுவதால் உரத்தின் தலைச்சத்து 25% குறைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தற்காலங்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு வருவதால் வேளாண் துறையால் தயாரிக்கப்படும் 12.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் நுண்ணூட்ட கலவை மணலுடன் கலந்தது விதைப்பதற்கு முன்பாகவே இதை தூவிவிட வேண்டும். விதைத்த பின்பு இதை செய்யக்கூடாது. அடுத்ததாக இந்த தொழில்நுட்பங்களின் பலனை முழுமையாக அடைவதற்கு நீர் மேலாண்மை ஒரு முக்கியமான அம்சமாகும். நீர் மேலாண்மைக்காக பயிர் காலத்தை மூன்றாக பிரித்து கொள்ளலாம். அதாவது வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், பயிர் பூத்த பின்பு தானியங்கள் முதிரும் பருவம். விதைத்தவுடன் ஒரு முறையும், பின்பு பயிர் திரும்ப ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு காலநிலைக்கும் மண் வகைக்கும் ஏற்ப 10 லிருந்து 12 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சலாம். காலநிலைக்கேற்ப நீர் பாய்ச்சுவதை மாற்றியமைக்க வேண்டும். மழை இல்லாத தருணங்களில் 8 லிருந்து 10 முறை நீர் பாய்ச்சக்கூடிய நிலை ஏற்படும். நீர் தேவை சுமார் 500 மில்லிமீட்டர் வரை தேவைப்படும். ஒரு பயிர் முழுமையாக விதைத்திலிருந்து அறுவடை செய்யும் வரை அறுவடைக்கான அறிகுறிகள், அதாவது பயிர் முதிர்ச்சி அடைந்து விட்டது என்பதற்கான அறிகுறிகள், இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும், தானியங்கள் கடினமாக இருக்கும், கதிரை அறுவடை செய்து ஒரு வாரம் கழித்து தட்டை அறுவடை செய்யலாம். இந்த தட்டுக்கள் மாடுகளுக்கு பயன்படுத்தலாம் அல்லது மாடுகள் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மறுபடியும் அதை நிலத்தில் அதை மக்க வைத்து நிலத்தில் எடுத்து மண் வளத்தை பெருக்க வேண்டும். மானாவாரி சோளத்திற்கு என சில நுட்பங்களை பற்றி இங்கே கூறலாம். விதை அளவு 15 கிலோ தேவைப்படும். இந்த விதையை 2% பொட்டாசியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து மீண்டும் பழைய நிலைக்கு உலர்த்த வேண்டும். வாய்ப்பிருப்பின் முன்பருவதை பற்றி யோசிக்கலாம். உர சிபாரிசாக 40 கிலோ தலை மற்றும் 20 கிலோ மணிசத்து, ஊட்டமேற்றிய தொழு உரம் 750 கிலோ என்ற அளவிலும் இடலாம். ஊடுபயிராக சோளத்தில் தட்டை பயிறு, துவரை, அவரை மற்றும் உளுந்து ஆகிய பயிர் வகைகளை ஊடுபயிராக செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மருதாம்பு பயிராக இதை விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முதல் பயிரை 1.5 அடி உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். பின்பு 100 கிலோ தலைச்சத்தை 15 மற்றும் 45 நாள் சமாளவில் இட வேண்டும். பாஸ்பேட் உரத்தை 50 கிலோ என்ற அளவில் 45 நாள் இட வேண்டும். நீர் மேலாண்மை செய்யும்போது முதல் பயிரை அறுவடை செய்தவுடன் 1 நாளுக்குள் நீர் பாய்ச்ச வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். மீண்டும் 3 அல்லது 4ஆம் நாள் நீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்து 7 லிருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். இந்த பயிர் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே முதிர்ச்சி அடைந்துவிடும் என்பது ஒரு இதனுடைய ஒரு சிறப்பம்சமாகும். இதனுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து 90 நாள் 80 நாள் 80 லிருந்து 85 நாட்களுக்கு அறுவடை செய்து வந்துவிடும்.
கம்பு சோளம் பற்றி விரிவாக சொன்னீங்க. மக்காச்சோளத்துக்கும் நம்ம இதே முறையை பின்பற்றணுமா, அதுக்கு என்ன வேற முறைகள் இருக்குதா, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
மக்காச்சோளத்திற்கு அதுக்கும் இந்த தொழு உரம் இடுவது 12.5 டன் ஆகும். அதே போல் உயிர் உரத்தையும் கடைசி உழவிற்கு முன்பாக இட்டு விடலாம். பார் சால் அமைக்கும் பொழுது இதற்கு 2 அடி இடைவெளியில் பார்களை அமைக்க வேண்டும். 6 மீட்டர் நிலத்திற்கு பார்களை அமைக்கலாம். இதை வந்து பார் கலப்பி கொண்டு தயார் செய்கின்றார்கள். தற்போது பார் அமைக்காத சமயத்தில் 20 சதுர மீட்டர் பாத்திகளை அமைக்கலாம். அதாவது சுமார் ஒரு 1/2 செண்டு அளவிற்கு பாத்திகளை தயாரிக்கலாம். விதை அளவு கோயம்புத்தூர் 6 ஒற்றுரக மக்காச்சோளத்திற்கு 20 கிலோவும் பேபி மக்காச்சோளத்திற்கு 25 கிலோவும் விதை அளவு தேவைப்படும். ஒரு ஹெக்டருக்கு அளவில் விதைப்பு செய்யும் போது 60 சென்டிமீட்டர் அளவில் வரிசைக்கு வரிசையும், வரிசைக்குள் 25 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் விதைக்கலாம். 60 சென்டிமீட்டர் என்பது 2 அடி, 25 சென்டிமீட்டர் என்பது 1 அடிக்கும் சற்று குறைவான இடைவெளியாகும். கோயம்புத்தூர் 6 ஒட்டு ரக மகாசோளத்திற்கு 1 சதுர மீட்டருக்கு 6-7 செடிகள் இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேபி மக்காசோளத்துக்கு எடுத்துக்கிட்டால் 8-9 செடிகள் இருத்தல் வேண்டும். அதாவது இதற்கு வந்து 60 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடும் பொழுது இந்த செடி எண்ணிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்காசோளத்திற்கு பொதுவாக மண் பரிசோதனை செய்து உரமிடுவதே மிக சிறந்தது. மண் சாதாரணமாக அதனுடைய பயிர் சத்துக்கள் தேவை அதிகமாக இருப்பதால் நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப அதை பரிசோதனை செய்து அதன்படி சிபாரிசு செய்யப்பட்ட உரங்களை இடுவதே மிக சிறந்ததாகும். இல்லையெல் நாம் எந்த அளவிற்கு உரம் இடுகிறோம் என்பதே ஒரு யோசனை இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். விதை நேர்த்தியாக உயிர் உரமான அசோஸ்பிரில்லம் 600 கிராம் மற்றும் 600 கிராம் பாஸ்போபாக்டீரியா கொண்டு விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்யலாம். விதைகளை சுமார் 4 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பார்சலில் விதைக்க வேண்டும். நல்ல முளைப்பு திறன் இருப்பின் ஒரு விதையும், இல்லை என்றால் 2 விதைகளையும் விதைத்து விடலாம். களை மேலாண்மை செய்யும்போது விதைத்த 3-5 நாட்களில் அட்ரஸின் 0.25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் 500 லிட்டர் தண்ணீரை அளவாக கொண்டு கைத்தெளிப்பான் மூலம் தட்டை நாசில் மூலம் தெளிக்க வேண்டும். பயிர் களைதல் 12-15 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். அதாவது அதிக 2 நாற்றுகள் வந்துள்ள இடங்களில் ஒரு நல்ல நாற்றை விட்டுவிட்டு மற்றதை எடுத்துவிட வேண்டும். அதிக இடைவெளி உள்ள இடங்களில் மீண்டும் விதையை கொண்டு விதைத்து விடலாம். 15ஆம் நாள் ஒரு களை எடுக்க வேண்டும். அதாவது மருந்து களைக்குள்ளி மருந்து அடிக்காத சமயங்களில் 15ஆம் நாள் ஒரு களைக்களையும், 30ஆம் நாள் கைக்களையும் எடுப்போம். களைக்குள்ளி அடித்த பின்பு 30ஆம் நாள் மட்டும் ஒரு கைக்களை எடுத்தால் போதுமானதாக இருக்கும். நீர் மேலாண்மை பற்றி சொல்லும்போது இதை பயிரை 4 பருவங்களாக பிரித்து கொள்ளலாம். விதைப்பு மற்றும் நாற்று பருவம், அது ஒரு சுமார் ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். வளர்ச்சி பருவம் என்றால் 15-40 நாட்கள் வரை இருக்கும். பூக்கும் பருவம் என்பது 40-65 நாள் வரை இருக்கும். முதிர்ச்சி பருவம் 65-95 நாள் வரை இருக்கும். பயிரின் நீர்த்தேவை சுமார் 600 மில்லிமீட்டர் வரை இருக்கும். மற்ற பயிர்களை காட்டிலும் இதனுடைய நீர் தேவை அதிகமாக இருக்கும். பருவநிலைக்கேற்ப இதை வந்து ஒரு 5-8 நாட்களுக்கு ஒரு நீர் பாய்ச்ச வேண்டும். மற்ற பயிர்களைப் போல் இல்லாமல் இதனுடைய நீர் தேவை அதிகம், குறைந்த இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்பொழுதுதான் நாம் முழுமையாக மற்ற தொழில்நுட்பங்களுடைய பலனை பெற முடியும். மக்காசோளம் முதிர்ந்து விட்டது என்பதை அறிவதற்கு கதிர் மூடியுள்ள துளி மஞ்சள் நிறமாக மாறுதல் ஒரு அறிகுறியாகும். விதைகள் கடினமாக ஆகிவிடும். மக்காசோளம் 105 நாட்களிலும் பேபி மக்காசோளம் 55-65 நாட்களிலும் அறுவடைக்கு வரும். மக்காசோள தானியம் இரவியல் 7400 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் மகசூல் தரவுள்ளது. பேபி கார்ன் எடுத்துக்கொண்டால் 6.7 டன் மகசூலும், தீவனமாக 32.3 டன் மகசூலும் தரக்கூடியதாக இருக்கிறது.
அருமையா சொன்னீங்க சார். கம்பு சோளம் மக்காச்சோளத்துல அதிக விளைச்சல் பெறுவதற்கான உயர் தொழில்நுட்பங்கள் பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க. சரி, இத பத்தி மேலும் நம்ம விவசாய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா யார, எங்க, எந்த நம்பர்ல வந்து தொடர்பு கொள்றது?
அதாவது உங்களுக்கு உள்ளவர்களே, இது பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது நிறைய சந்தேகங்கள் வரும் என்று நினைக்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் தலைவர் சிறுதானியங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தொலைபேசி எண்ணாக, அதாவது உள்ளூர்காரர்களுக்கு தேவையில்லை, வெளியூர்காரர்களுக்கு முன்னிணைப்பாக 0422 தொலைபேசி எண்ணாக 2450507, மீண்டும் கூறுகிறேன், 2450507 அந்த முகவரியினுடைய தொலைபேசி எண். இங்கே நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் வரும்போது கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக வேலை நாட்கள் வந்து திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்கும். வேலை நேரம் வந்து காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. நீங்கள் இந்த நேரங்களை தொடர்பு கொள்ளலாம்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
நன்றி மேடம்.
சிறு சிறு தானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்.
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்.
தொடர் நிகழ்ச்சியை வழங்கியோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்ட். கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் அதிக விளைச்சல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்த உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் என் மெய்யழகன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
இனி தொடர்வது சிறுதானிய பாடல் ஒன்று.
தானானே நானே தன்னானே ஓஹோ தானானே நானே தன்னானே. சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம், சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம், குருதானிய சேர்த்திடுவோம் குறைவில்ல நலம் பெறுவோம். தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். குறைவான தண்ணீர் போதுமை பயிருக்கு, குறைவான தண்ணீர் போதுமை பயிருக்கு, சிறுதானிய மகத்துவத்தை எடுத்து சொல்வோம் பாருக்கு. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே, புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே, வனம் பார்த்த பூமியில நட்டு நலம் பெறலாமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம, கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம, பனிவரகு குதிரை வாலி சத்துள்ள உணவாமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே, உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே, நச்சான துரித உணவு தவிர்த்து நலம் பெற்றிடுவோம். தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு, குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு, வேளாண்மை செழித்திட்டால் நாடு நலம் பெற்றிடுமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம்.
பாடலை எழுதியவர்
என் கோமா.
பாடலை பாடியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்